நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, கடந்த வாரம் தி காஸ்மிக் ஹெல்த் எஜுகேஷன் ட்ரஸ்டின் தலைவரும் அக்குபங்சர் சிகிச்சை நிபுணருமான எம் முருகையன் அவர்கள் அக்குபங்சர் சிகிச்சை முறை குறித்து விளக்கமாக நமக்கு கூறினார். இந்த வாரம் அக்குபங்சர் சிகிச்சை மூலமாக சர்க்கரை நோயை எவ்வாறு குணப்படுத்த முடியும் என்பது குறித்து கூற இருக்கிறார். வாருங்கள் கேட்போம்.
சர்க்கரை நோயை எப்படி குணப்படுத்துவது என்பதை சொல்வதற்கு முன்பாக, சர்க்கரை நோய் என்றால் என்ன, அது எப்படி நம்மளிடம் உருவாகிறது என்கிறத விளக்கமாக பார்த்த பிறகு இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தும் முறையும் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு சர்க்கரை நோய் ஒருத்தருக்கு வந்துடுத்துன்னா என்ன சொல்லுவோம், அடப்பாவி உனக்கு சர்க்கரை நோயா, இது பணக்காரங்க நோயாச்சே, இது எப்படி உனக்கு வந்தது, சரி மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு பத்திரமா பார்த்துக்க, இல்லைன்னா ஏதாவது வில்லங்கமாயிட போகுது அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அதே சர்க்கரை நோயை இந்த 2012-13 வரும்போது என்ன சொல்கிறோம், சர்க்கரை நோய் தானே எல்லாருக்கும் வர நோய் தான் தம்பி, ஒன்றும் வருத்தப்படாத, அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கோ, ஆனால் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதே என்ன, ஒரு 20 வருஷம் கழித்து இந்த டாக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அட பாவி உனக்கு சர்க்கரை நோய் இல்லையா, எப்படி நீ உயிர் வாழ போகிற அப்படின்னு கேட்குற காலம் வெகு தூரத்தில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் வளர்ந்துக்கிட்டு வர்ற வேகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்குள்ள 90% ஆஃப் த பீப்புளுக்கு சர்க்கரை நோய் வந்துருங்கிற நிலை உருவாகும் போல இருக்கு. அப்போது 90% மனிதர்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுத்துன்னா பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவு ஆனது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கிடைக்கிற உணவு தான் அதிகமாக கிடைக்கும், சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற உணவு கிடைக்காத போயிட்டாலும் போயிடுங்கிற நிலை வந்துடும். அதனால தான் எப்படி நீ வாழ போகிற, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற வார்த்தை வரப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு வேகமாக பரவி கொண்டு வர நோய் இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் என்றால் என்ன, இது எப்படி உருவாகிறது? சர்க்கரை நோய் என்பது நமது உடலில் உள்ள இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு நம் உடலுக்கு தேவையான அளவை விட உயரும்போது அது சர்க்கரை நோய் என்று கூறப்படுகிறது. இந்த குளுக்கோஸானது ஏன் நம்முடைய உடலுக்கு தேவையானது போக அதிகமாக ஆகிறது, இதை கட்டுப்படுத்துவது யார் என்று பார்த்தால், நம்ம உடம்பில் பிளட்டில் குளுக்கோஸ், நாம் சாப்பிட்ற உணவானது ஜீரணமாகி அது குளுக்கோஸாக மாற்றப்பட்டு பிளட்டில் கலக்குது. அப்படி கலக்கும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளவு குளுக்கோஸ் தேவையோ அந்த தேவையான அளவு மட்டும் குளுக்கோஸை பிளட்டில் வச்சுட்டு எஞ்சி இருக்கிற, அதாவது அதிகமாக இருக்கிற குளுக்கோஸை இரத்தத்திலிருந்து பிரித்து எடுத்து அதை கல்லீரலில் சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறது இன்சுலின்ங்கிற ஒரு என்சைம். அப்போ இந்த இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலுக்கு தேவையான அளவை விட அதிகமாக உள்ள குளுக்கோஸை இரத்தத்திலிருந்து பிரித்து அதை கல்லீரலில் சேர்த்து வைக்கிறது. இந்த வேலையை செய்யவில்லை என்றால், ஏன் செய்யவில்லை, இன்சுலினுடைய சுரப்புத்தன்மை குறைந்துவிட்டால் இந்த வேலை நடைபெறுவதில்லை. அப்போது நாம் சாப்பிட்ட உணவிலிருந்து குளுக்கோஸ் நேரடியாக இரத்தத்தில் கலந்து விடுகிறது. அப்படி கலக்கப்பட்ட குளுக்கோஸானது பிரித்து எடுக்கப்படாமல் இரத்தத்திலேயே சுழன்று கொண்டுள்ளது. அப்போது இரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவு நம் உடலுக்கு தேவைப்படும் அளவை விட அதிகமாக காணப்படுகிறது. இதைத்தான் சர்க்கரை நோய். இதற்கு காரணம் என்னென்னா, இன்சுலின் பற்றாக்குறை. இந்த இன்சுலின் எங்கே சுரக்குது, நமது உடலில் கணையம்ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது, பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸுங்கிற உறுப்பு ஒரு கடல் பாசி போன்ற, அதாவது ஜெல் போன்ற கடல் பாசி தன்மை உடைய ஒரு உறுப்பு. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இறப்பைக்கு அடியில், டியோடினத்துக்கும் இறப்பைக்கும் பக்கத்தில் ஒரு வால் போன்ற, இலை போன்ற வால் போன்ற ஒரு அமைப்புடைய ஒரு உறுப்பு. இதனுடைய வாலானது ஸ்பிளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் அடியில் போய் அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு, மண்ணீரலுக்குள்ளே போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதில் பல செல்கள் திட்டுகள் திட்டுகளாக மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டுகளுக்கு லேங்கர்ஹான்ஸ் திட்டுகள் அப்படின்னு பேர். டாக்டர் லேங்கர்ஹான் அப்படிங்கிறவர் இந்த திட்டுகளை கண்டுபிடிச்சதுனால இந்த திட்டுகளுக்கு லேங்கர்ஹான் திட்டுகள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஐலாண்ட் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் அந்த திட்டுகளில் நிறைய செல் குவியல்கள் இருக்குது. அதில் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கக்கூடிய ரெண்டு செல்களும் அதில் இருக்கின்றன. இந்த ஆல்ஃபாங்கிற செல்கள்லேருந்து சுரக்கப்படுற ஒரு என்சைம் தான் கிளைகோகோஜென் அப்படிங்கிற ஒரு என்சைம். பீட்டா அப்படிங்கிற வகையைச் சேர்ந்த செல்களிலிருந்து சுரக்கப்படுகிற என்சைம் இன்சுலின். இந்த இன்சுலினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் உடலுக்கு தேவைக்கு அதிகமான உள்ள குளுக்கோஸை ரத்தத்திலிருந்து பிரித்து எடுத்து அதை கல்லீரலில் கொண்டு போய் சேர்க்குற வேலையும், இந்த குளுக்கோஸை நம்முடைய செல்களுக்கு எடுத்துக்கிட்டு போய் சேர்க்குற வேலையும் செய்கிற வேலை தான் இந்த இன்சுலினுடைய வேலை. அதே நேரத்தில் கல்லீரலில் சேர்க்கப்பட்ட இந்த குளுக்கோஸ் ஆனது நம் உடலில் சர்க்கரையினுடைய அளவு குறையும் போது இந்த ஆல்ஃபா செல்களின் மூலமாக சுரக்கப்பட்ட கிளைகோகோஜன் என்ற என்சைம் கல்லீரலில் சேமித்து வைக்கப்பட்ட குளுக்கோஸை மறுபடியும் எடுத்து இரத்தத்தில் கலக்கக்கூடிய செயலை செய்கிறது இந்த கிளைகோகோஜன்ங்கிற என்சைம். ஆக இந்த ரெண்டு என்சைம்களும் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய உடலில் இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை சமன் செய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு என்சைம் தான் இந்த இன்சுலின் மற்றும் கிளைகோகோஜன். இந்த ரெண்டு திரவங்களும் ரெண்டு என்சைம்களும் நமது உடலில் கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸில் உருவாகிறது. இந்த சுரப்புத்தன்மை எதனால் பாதிக்கப்படுகிறது? ஒரு மனிதனை கடவுள் உருவாக்கும் போது எந்த குறையும் இல்லாமல் தான் உருவாக்கியிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த மனிதன் நலமுட வாழணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் அவங்களுடைய அவயவங்கள் நல்லபடியாக உருவாக்கியிருக்கிறார். அதனுடைய செயல்பாடுகளும் நல்லா இருக்குது. ஆனால் நம்மளுடைய உணவு பழக்கத்தாலும் இயற்கைக்கு புறம்பான பழக்க வழக்கங்களினாலும் நம் உடம்பில் உள்ள பல உறுப்புகள் அதனுடைய வேலையை முழுமையாக செய்ய முடியாத தத்தளிக்குது. அப்படி தத்தளிக்கும் போது தான் இந்த குறைபாடுகள் ஏற்படுகிறது. அப்போது இந்த பேங்க்ரியாஸில் என்சைம்கள் குறைபடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் ரெண்டு பெரிய ரீசன்களை சொல்லலாம். மற்ற காரணங்கள் இருந்தாலும் ரெண்டு காரணங்கள் மிகப்பெரிய காரணங்கள். அதில் ஒன்று அஜீரணக் கோளாறு, மற்றொன்று நம் உடலில் உருவாகக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம். இந்த அஜீரணக் கோளாறுனால எப்படி சர்க்கரை நோய் உருவாகிறது? இந்த இன்சுலினுடைய சுரப்புத்தன்மை எப்படி அமைகிறது என்றால், நமது உடலில் ஜீரணமான முதல் தரமான குளுக்கோஸ் எவ்வளவு வருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் இந்த கணையத்தில் உள்ள பீட்டா செல் இன்சுலினை சுரக்கும் தன்மையை கொண்டுள்ளது. இப்போ அஜீரணக் கோளாறுனால நம்முடைய சாப்பிட்ட உணவானது சரியான முறையில் ஜீரணிக்கப்படாமல் முதல் தரமான குளுக்கோஸாக மாறாமல் இரண்டாம் தர குளுக்கோஸாக மாற்றப்பட்டு அது இரத்தத்தில் கலக்கப்படுகிறது. இப்போ இந்த இரண்டாம் தர குளுக்கோஸை ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த இன்சுலினுக்கு தெரியாது. இது எடுக்கிறது எங்கே எடுக்கும்? முதல் தரமான குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதோடு இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இரண்டாம் தர குளுக்கோஸ் வந்ததுன்னா அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்கி அதை அப்படியே பிளட்டில் விட்டுடுது. அப்போது இந்த குளுக்கோஸுடைய அளவு அதிகமாகுது. காரணம் என்ன? நாம் சாப்பிட்ட உணவானது சரியான முறையில் ஜீரணிக்கப்படவில்லை. அந்த ஜீரணமான உணவானது முதல் தரமான குளுக்கோஸாக மாற்றப்படவில்லை, அது இரண்டாம் தரம் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு நம் உடலில் கலந்துருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அந்த இன்சுலின் ரெடியாக இல்லை, அதனுடைய சக்தி அதுக்கிட்ட இல்லை. அப்போது இது எந்த குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுது? முதல் தரமான குளுக்கோஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இரண்டாம் தர குளுக்கோஸை என்ன செய்யுது? பிளட்டில் கலக்க விட்டுடுது. அதை கண்ட்ரோல் பண்ணாத விட்டுடுது. அதுவும் ஒரு வகை குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு காரணம். சரிங்களா? இது வந்து அஜீரண கோளாறினால் வரக்கூடிய சர்க்கரை நோய். இன்னொன்று, நம் உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தினால் வரக்கூடிய சர்க்கரை நோய். இந்த அதிகப்படியான உஷ்ணத்தினால் எப்படி சர்க்கரை நோய் வரும்? நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இந்த பேங்க்ரியாஸுங்கிறது ஒரு கடல் பாசி போன்ற ஒரு ஜெல்ல போன்ற அமைப்புடைய ஒரு உறுப்பு. இந்த உறுப்பானது நம் உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தினால் வறண்டு விடுகிறது. அப்படி வரலும் போது அந்த கணையத்தில் உள்ள இந்த ஆல்ஃபா பீட்டா செல்களும் சேர்ந்து வறண்டு விடுகின்றன. அதனால் அந்த செல்கள் உற்பத்தியாக்கும் இந்த இன்சுலின் மற்றும் கிளைகோகோஜன் என்ற என்சைம்களை சுரப்பதில்லை. இந்த இன்சுலின் என்சைம் சுரக்காத போது இந்த என்சைம்களால் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த குளுக்கோஸ் கட்டுப்படாமல் இரத்தத்தில் அளவு அதிகமாகிறது. அப்போ அதுவும் ஏற்படுத்துகிற குணம்தான் இந்த சர்க்கரை நோய். அப்போ ரெண்டு மிக பெரிய காரணங்கள். இந்த ரெண்டு காரணங்களை நம்ம உடம்பிலிருந்து நீக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த சுகர் டயபெட்டிக்ங்கிற நோய் நம்மளை அண்டாமல் பாதுகாக்க முடியும். இந்த அதிகப்படியான உஷ்ணம்னா என்ன? நம்முடைய சீதோஷ நிலைகள், நாம் அன்றாடம் செய்யும் தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய வெப்பங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதன் மூலமாக நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய வெப்பங்கள், இதெல்லாம் நம்முடைய உடம்பில் உள்ள உறுப்புகளுடைய இயற்கையான இயக்கத்தை தடைப்படுத்துகிறது. இந்த பேங்க்ரியாஸும் வறண்டு போய் அதனுடைய இயக்கமான இன்சுலின் சுரப்புத்தன்மையை இழந்து விடுகிறது. இதை எப்படி குணப்படுத்தலாம்? நான் இப்போது சொல்லப்போகின்ற பயிற்சியை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் இந்த சர்க்கரை நோயை நீங்கள் மிக எளிதாக போக்கிக் கொள்ளலாம். உணவு உண்ணும் முறை அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எப்படி உணவு உண்பது? உணவு உண்பது எப்போது அப்படின்னா, நன்றாக பசித்தால் சாப்பிடுங்க. அதனால தான் சொன்னாங்க, பசித்து புசி. அடுத்த பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த ரெண்டு பழமொழிகளுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்த பழமொழி. பசிச்சா சாப்பிடு, அப்படி சாப்பிடும்போது நீ நொறுங்க தின்னு, வாயில் போட்ட உணவானது கூழாகும் வரை மென்று அதுக்கு பிறகு அதை விழுங்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே நம்ம நடக்கிறோம் இல்லையே? என்ன செய்கிறோம்? ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு கிளம்பணும், 8:55 டைனிங் டேபிளில் உட்கார்றாங்க, 5 நிமிஷம் அந்த டிஃபனோ அல்லது சாப்பாடோ இருக்கிறது எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது. மடமடமடன்னு புட்டு உள்ளே தூக்கி போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியும் உள்ளே இறக்கிட்டு மடமடன்னு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டு பழக்கத்தினால தான் இந்த சர்க்கரை நோயும் உருவாகுது. நமக்கு உருவாகின்ற அனைத்து நோய்களுமே நம்முடைய உணவு பழக்கத்தினால் வர்றது. யார் ஒருவர் பசித்து உணவு உண்கிறார்களோ அவர்களுக்கு நோய்கள் என்பதே கிடையாது. அதே உணவானது நன்றாக அரைத்து கூழாக்கும் முறை வாயில் மென்று பிறகு விழுங்கக்கூடிய பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ, அவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு நோய்கள் என்பதே கிடையாது. எப்படி உணவு உண்ண வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க. நாம் சாப்பிடும்போது சாப்பிடுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாக தண்ணி குடிக்கணும்னா குடிச்சிடணும். 20 நிமிடத்துக்குள்ளாக தண்ணீர் அருந்தக்கூடாது. சாப்பிடும்போது சுத்தமாக தண்ணீரே அருந்தக்கூடாது. என்ன சார் கொடுமையாக இருக்குது, தண்ணி குடிக்காத எப்படி என்ன சாப்பிட சொல்கிறீங்க? சாப்பிட முடியும். எப்படி சாப்பிட வேண்டும்? உங்களுடைய உணவை ஒரு சின்ன அளவு வாயில் எடுத்து போட்டு உங்கள் உதடுகளை மூடிக்கொண்டு நன்றாக கடவாய்ப்பற்களினால் அந்த உணவை அரைக்க வேண்டும். அப்படி அரைக்கும்போது உமிழ்நீரானது சுரக்கப்பட்டு அந்த உமிழ்நீரோடு அந்த உணவானது கலந்து ஒரு திரவ நிலையை அந்த உணவு அடைகிறது. இந்த திரவ நிலையை அடைந்த பிறகு நீங்கள் விழுங்க வேண்டும். இப்படி நீங்கள் உணவு சாப்பிட ஆரம்பித்தால் தண்ணீர் தாகமே ஏற்படாது. இதை அடித்து சொல்கிறேன், உங்கள் அடிக்கல, அந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறேன். அவசரமாக போட்டு முழுங்கிறதுனால தான் தாகம் எடுக்குது. இன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்டு பாருங்க, மெதுவாக உதடுகளை மூடி கூழாகும் முறை அரைத்து அதுக்கு பிறகு விழுங்கினீங்கன்னா சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்காது. இந்த முறையில் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு அஜீரணக் கோளாறு என்பதே கிடையாது. இப்படி சாப்பிடும்போது என்ன மாற்றங்கள் நிகழும்? நிறைய பேருக்கு தெரியாததை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சுவை உணர்வுகள், அதாவது சுவை சக்திகள், இதுதான் நம்முடைய சாப்பாட்டில் முதல் தரமான சக்திகள். இந்த சுவை சக்திகளை, முதல் தரமான சக்திகளை நமது நாவில் உள்ள டேஸ்ட் பட்ஸ், சுவை அரும்புகள், அந்த உணவிலிருந்து பிரித்து எடுத்து அதை நேராக மண்ணீரலுக்கு அனுப்பி அந்த மண்ணீரலானது அதை நுரையீரல் இதயம் வழியாக உடலில் உள்ள பல பாகங்களுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை செய்கிறது இந்த ஸ்பிளியின் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணீரல். நாம் சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு எனர்ஜி வருது இல்லைங்களா? நாம் சாப்பிட்ட சாப்பாடானது வயிற்றுக்கு போய் ஜீரணமாகி ஜீரணிக்கப்பட்ட உணவு சிறுகுடலில் ஈர்க்கப்பட்டு அது பிளட்டில் கலந்து அந்த பிளட்டில் கலந்த உணவானது செல்லுக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 3 மணிலிருந்து 4 மணி நேரம் ஆகும். அதுக்கு பிறகு போய் சேர்ற சக்தியானது 4 மணிக்கு பிறகு தான் போய் சேரும். ஆனால் சாப்பிடும்போதே எப்படி நமக்கு சக்தி வருதுன்னா, அந்த சுவை நரம்புகள் மூலமாக மண்ணீரலானது அந்த முதல் தரமான சக்தியை ஈர்த்து உடலில் உள்ள பாகங்களுக்கும் கொடுத்து நமக்கு சக்தியை கொடுக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்முடைய உணவானது வாயில் அரைக்கும்போது தாடைகள் மூலமாக அரைக்கப்படுகிறது, கடவாய்ப்பற்கள் மூலம் அரைக்கப்படுகிறது. அப்படி அரைக்கும்போது அதை சார்ந்த தாடைகள் அசைகிறது. இந்த அசைவானது பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்களை தூண்டக்கூடிய அசைவுகள். நம்முடைய தாடைக்கும் பேங்க்ரியாஸுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. இந்த அசைவுகள் மூலமாக நமது உணவில் எவ்வளவு குளுக்கோஸ் வருகிறது என்பதை பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்களுக்கு செய்திகளாக அனுப்பப்படுகின்றன. அப்படி செய்திகளாக அனுப்பப்பட்ட பிறகு அந்த பீட்டா செல்கள் நம் உணவில் எவ்வளவு குளுக்கோஸ் வருகிறது என்பதை கண்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த இன்சுலினை சுரக்கும் சுரப்புத்தன்மையை அடைகிறது. அப்படி சுரப்புத்தன்மையானது நமது உணவில் உள்ள முழுமையான குளுக்கோஸை கட்டுப்படுத்தி தேவையான அளவு இரத்தத்தில் கலக்கவிட்டு எஞ்சியுள்ளதை கல்லீரலில் சேமித்து வைக்கக்கூடிய செயலை செய்கிறது. இப்படி சாப்பிட்டு விட்டால் நமக்கு சர்க்கரை நோய் என்பதே கிடையாது. இதற்காக நீங்கள் 1 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய சாப்பாட்டினுடைய முறையை மட்டும்தான் மாற்ற சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது, நம் உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம். இந்த அதிகப்படியான உஷ்ணத்தினால் இந்த பேங்க்ரியாஸ் இந்த கணையமானது வறண்டு விடுகிறது. அப்படி வரலும்போது அதில் உள்ள பீட்டா செல்களும் சேர்ந்து வறண்டு அதனால் சுரப்புத்தன்மை, அந்த இன்சுலின் சுரப்புத்தன்மையை இழந்து விடுகிறது. இப்படிப்பட்ட சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த உடம்பில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றிவிட்டால் மீண்டும் கணையமானது தன்னுடைய பழைய நிலையை அடைந்து அதில் உள்ள பீட்டா செல்களும் நல்ல நிலையை அடைந்து தன்னுடைய சுரப்புத்தன்மையை அதிகப்படுத்துகிறது. அப்போது கண்டிப்பாக சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது எப்படி நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பத்தை வெளியில் கொண்டு வருவது என்பதை இப்போது பார்க்கப் போகிறோம். அதிகமான வெப்பம் நம் உடலுக்கு போகின்ற வழியே கண்கள் தான். நம் உடலில் உள்ள உறுப்புகளிலேயே அதிகமான வேலை செய்வதும் கண்கள் தான். ஏனென்றால் ஒரு கிட்ட பார்க்குறோம், கண்கள் சுருக்கம், அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். திடீர்னு தூரத்தை பார்க்குறோம், அப்பவும் அது கண்கள் விரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலையை மாற்றுகிறது. ஒவ்வொரு செகண்டுக்கும், ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கும் நிலையை மாற்றி அந்த பிம்பங்களை நம்முடைய மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய தகுதியை ஏற்படுத்துகிறது இந்த கண்கள். இடைவிடாமல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற வெப்பம் ஈஸியாக உள்ள போகுது. அதே நேரத்தில் நம்முடைய உடலில் உறுப்புகளுக்கு சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் தான். இதன் மூலமாக அதிகமாக வெப்பம் உள்ளே போகிறது அதிகம். அதே வழியில் நம் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். எப்படி? கண்கள் கழுவும் முறை. கண்ணில் நீரை வைத்து எப்படி கழுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் இந்த கண்கள் கழுவும் பயிற்சி. இந்த கண்கள் கழுவும் பயிற்சிக்கு என்ன தேவை? சுத்தமான தண்ணி. அப்போ பிரச்சனையே இல்லை, எங்கள் வீட்டில் ஆர்ஓ சிஸ்டம் மாட்டி வச்சுருக்கேன், சுத்தமான தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இந்த ஆர்ஓ தண்ணி சுத்தமான தண்ணி அல்ல. அப்போ என்ன சார் பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? ஆர்ஓ தண்ணி தான் நல்ல தண்ணி, அதை தான் சாப்பிட்ணுன்னு எல்லோரும் நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அதை சுத்தமில்லாத தண்ணின்னு சொல்கிறீங்களே. ஆர்ஓங்கிறது ஒரு செயற்கையான சுத்திகரிப்பு நிலையம். பல கெமிக்கலும் அந்த தண்ணீரில் கலக்கப்படுகின்றன. கெமிக்கல் இல்லாத இயற்கையான தண்ணீர் தான் இந்த கண்கள் கழுவும் பயிற்சிக்கு நமக்கு தேவை. அப்படின்னா என்ன தண்ணி? இயற்கையாக கிடைக்கக்கூடிய மழை தண்ணி, ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, போர் தண்ணி, இந்த தண்ணிகளை மட்டும்தான் நீங்கள் கண்கள் கழுவ வேண்டும். இந்த 4 தண்ணியுமே எங்கிட்ட இல்லை சார், எனக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், கார்பரேஷன் வாட்டர் தான். அதை விட்டால் எங்ககிட்ட வேற தண்ணியே கிடையாது. கவலையை விடுங்கள், அந்த கார்பரேஷன் வாட்டரை நல்ல தண்ணியாக மாத்திர ஒரு சின்ன வித்தையை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு சின்ன மண்பானை மட்டும் வாங்கிக்கிங்க. மண்பானை வாங்கி எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியை அந்த மண்பானையில் ஊற்றி வச்சுக்கிங்க. 1 அல்லது 2 மணி நேரம் அந்த மண்பானையில் அந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கண்கள் கழுவலாம். இந்த மண்பானையில் ஊற்றி வைக்கப்பட்ட தண்ணி சுத்தமான நீராக மாற்றப்படுகிறது. இதை தான் ஆதி காலத்தில் செய்துக்கிட்டாங்க. எவ்வளவு இனிமையான தண்ணி, குடிக்க குடிக்க இனிமையாக இருக்கும். இப்போது கண்கள் கழுவுவதற்காக தண்ணி ரெடி. ஒரு அகலமான பாத்திரத்தை, பேசினாக இருக்கலாம் அல்லது பக்கெட்டாக இருக்கலாம், எதுவோ ஒரு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அல்லது கண்ணாடி பாத்திரம், எந்த பாத்திரமோ ஒரு அகலமாக இருக்கணும். நம்மளுடைய முகம் தலை ஓரளவுக்கு முழுகக்கூடிய அகலம். அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மூச்சியை உள்ளே இழுத்து நிறுத்தி காதுக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ளே நம்முடைய முகத்தை புதைக்க வேண்டும். முழுகி கண்களை திறந்து பார்க்க வேண்டும். ஒரு சில பேருக்கு இப்போது அப்படியே கண்ணில் திகு திகு திகுதுன்னு எரிச்சல் வரும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பமானது கண்கள் வழியாக வெளியே ஆகிக்கொண்டிருக்குது. அந்த அதிகப்படியான வெப்பம் வெளியேற கண்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். இப்படி முழுகும்போது நம்மளால் எவ்வளவு தூரம் முழுகியிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முழுகியிருந்தால் போதும். அது அரை செகண்டாக இருந்தாலும் சரி, கால் செகண்டாக இருந்தாலும் சரி, ஒரு செகண்டாக இருந்தாலும் சரி. நான் முழுகி பார்க்க சொன்னேன்னு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சிருந்து உயிரை போக்கிக்காதீங்க. சாதாரணமாக உங்களால் எவ்வளவு மூச்சை தம் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய முகத்தை தண்ணிக்குள்ளே மூழ்கடிங்க. முடியலன்னா தலையை வெளியில் எடுத்து நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அந்த பயிற்சியை மீண்டும் செய்ய ஆரம்பிக்கணும். செய்கிறதுக்கு முன்னே நல்லா மூச்சை நார்மல் பிரீத் எடுத்து மறுபடியும் மூச்சை உள்ள இழுத்து நிறுத்தி மறுபடியும் அந்த தண்ணீரில் முகத்தை மூழ்கெடுக்கணும். இதே போல 6 முறை செய்ய வேண்டும். ஒரு முறை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முகத்தை முழுகி வெளியில் எடுத்து இதே மாதிரி ஒரு 6 முறை நீங்கள் செய்யணும். இப்படி நீங்கள் முகத்தை முழுகி கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்களுடைய நாக்கு அந்த நீரில் நனையும்படி பார்த்து கொண்டால் மாரடைப்பு என்ற வார்த்தைக்கே உங்களுடைய லைஃப்பில் இடமில்லை. ஒரே ஒரு சின்ன பயிற்சியின் மூலமாக மாரடைப்பு இல்லை, சர்க்கரை நோய் இல்லை, இன்னும் ஒன்றும் இல்லை, என்ன பக்கவாதமும் இல்லை. எப்படி பக்கவாதம் இல்லை? பக்கவாதமானது கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். இந்த கண்கள் கழுவும் பயிற்சியில் இந்த கண்ணானது கல்லீரலில் உள்ள அதிகப்படியான வெப்பத்தை எடுத்துதான் வெளியில் செலுத்துகிறது. இந்த கண்ணானது கல்லீரலுடைய வெளிப்புற உறுப்பு. கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடியான தொடர்பு உடையது. ஆகையினால் கல்லீரலில் ஏற்படக்கூடிய எந்த நோய்களும் வராமல் தவிர்க்கப்படும். பக்கவாதம் என்பது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய், அதனால் உங்களுக்கு பக்கவாதமும் கிடையாது. 3 பெரிய மிக கொடிய நோய்கள் நம்மளை விட்டு போய்விடும். இதுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ண போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. சாதாரண தண்ணி, நல்ல தண்ணி. டெய்லி இந்த கண்கள் கழுவும் பயிற்சியை நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாரடைப்பு, சர்க்கரை நோய், பக்கவாதம் என்பதே இல்லை. இந்த கண்கள் கழுவும் போது என்னென்ன மாற்றங்கள் நம் உடலில் நிகழ்கிறது? கல்லீரலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணமானது கண்கள் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. நமது மூக்கிற்கும் நுரையீரலுக்கும் நேரடியான தொடர்புடையது. நுரையீரலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணம் மூக்கின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஆக நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குறைகிறது. நமது உதட்டுக்கும் ஸ்பிலீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரலுக்கும் நேரடியான தொடர்புடையது. இந்த மண்ணீரலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணமானது உதடுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. மண்ணீரல் மட்டும் தனியான உறுப்பு அல்ல. இந்த மண்ணீரலானது நம் உடலில் 4 உறுப்புகளோட தொடர்புடைய உறுப்பு. அவை இரப்பை, பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம், பெருங்குடல், கிட்னி. ஆக இந்த 4 உறுப்புகளில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களும் மண்ணீரல் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. இப்போது இந்த 4 உறுப்பில் என்ன சொல்லியிருந்தேன்? கணையமும் சொல்லியிருந்தேன். இந்த கணையத்தில் தான் இன்சுலின்ங்கிற சுரப்புத்தன்மை இருக்குது. இந்த இன்சுலின் சுரப்புத்தன்மைக்கு அந்த உறுப்பு வறண்டு விடுவதால் சொல்லியிருந்தேன். அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணமானது இந்த ஸ்பிளின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வழியாக ஈர்க்கப்பட்டு வெளித்தள்ளப்படுகிறது. அப்போது அந்த பேங்க்ரியாஸ் மீண்டும் அந்த வெப்பத்தை விட்டுட்டு பழைய நிலையை அடைகிறது. அப்படி பழைய நிலையை அடையும் போது அதில் உள்ள பீட்டா செல்களும் தன்னுடைய முழு இயக்கத்தன்மையை அடைந்து அது இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த வழியில் அதிகப்படியான உஷத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த சர்க்கரை நோயானது நீக்கப்படுகிறது. ஒரு எளிய பயிற்சி, இந்த பயிற்சி ஒரு பைசா செலவு இல்லாத நீங்கள் செய்யலாம். இதை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் என்னுடைய தொலைபேசி நம்பரை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 96 88 96 22 22 9 6 8 8 9 6 2 2 2 2. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடன் நேரில் தொடர்பு கொண்டு அதற்குண்டான விளக்கங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நிலையத்திற்கு தபால் மூலமாக எழுதி அவர்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். சரி, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, இந்த பயிற்சியை நான் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை கண்கள் கழுவ வேண்டும். எப்போது கண்கள் கழுவ வேண்டும்? ஒவ்வொரு வேளை உணவிற்கு முன்பதாக கண்கள் கழுவப்பட வேண்டும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவணும், மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவணும், இரவு சாப்பாட்டிற்கு முன்பு கழுவணும். ஒவ்வொரு முறை கழுவும் போதும் 5 அல்லது 6 முறை முகம் தண்ணீரில் அமிழும்படி கண்களையும் நாக்கையும் நீட்டிக்கொள்ள வேண்டும். எனக்கு சர்க்கரை நோயே கிடையாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சர்க்கரை நோய் வரக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் எப்படி பல் துலக்குவதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக கடைபிடிக்கிறீர்களோ, அதேபோல் இந்த கண்கள் கழுவுவதையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பல் துலக்கியவுடன் நேராக கண்கள் கழுவுற இடத்துக்கு வந்துடணும். இதை நீங்கள் 1 முறை செய்தால் போதும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் டெய்லி 1 முறை இந்த பயிற்சியை செய்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சர்க்கரை நோய் என்பதே கிடையாது, மாரடைப்பு என்பதே கிடையாது, பக்கவாதம் என்பதே கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு உதடுகளிலும் நாக்குகளிலும் அடிக்கடி புண்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த புண்களுக்கு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா மாத்திரை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அடுத்த 5 நாளில் மறுபடியும் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புண் வருது. இந்த வாய்ப்புண் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணீரல் அதிகப்படியான உஷ்ணத்தை அடையும் போது அந்த மண்ணீரல் உணர்த்துகின்ற உணர்வு தான் நம்ம வாயில் புண் ஏற்படுத்துறது. நீங்கள் கண்கள் கழுவும் பயிற்சியை செய்து பாருங்கள் தொடர்ந்து, அதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்புண் என்பதே கிடையாது. மிக எளிய வழி. அதனால் மாரடைப்பு, சர்க்கரை நோய், பக்கவாதம், வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண், வயிற்றுப்புண் உள்ளவர்களும் இந்த கண்கள் கழுவும் பயிற்சி மூலமாக அவருடைய வயிற்றுப்புண் நீக்கப்படுகிறது.
இதுவரை செலவில்லாத எளிய பயிற்சியின் மூலம் சர்க்கரை நோய் மட்டுமல்லாது மண்ணீரலோடு தொடர்புடைய வேறு சில குறைபாடுகளையும் எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பது குறித்து தி காஸ்மிக் ஹெல்த் எஜுகேஷன் ட்ரஸ்டின் தலைவரும் அக்குபங்சர் சிகிச்சை நிபுணருமான எம் முருகையன் அவர்கள் கூற கேட்டு தெரிந்து கொண்டோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை எங்களுக்கு 0422 243 1055 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தெரிவிக்கலாம்.